பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக மக்கள் தொகை தின சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி. சக்திவேல் அவர்கள் மக்கள் தொகை தின விழிப்புணர்வும் முக்கியத்துவமும் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உடன் உரையாடுபவர் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கணக்கு வழக்குன்னு இருக்குங்க. இப்போ எல்லா விஷயத்திலயும் கணக்கு வழக்கு இருக்கு. அதே போல ஒரு மக்கள் தொகைக்கும் ஒரு கணக்கு வழக்கு இருந்தா எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கு, அதனால என்னென்ன வந்து நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு அடைகிறதுக்கு பல செயல்களை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னு கேட்டா இன்றைய தினம் உலக மக்கள் தொகை தினம். இதை பத்தி பேராசிரியர் இதை விரிவான வகையில் கூற இருக்காங்க, நம்ம இப்ப கேட்கலாமா? சார் வணக்கம். சார்
வணக்கம். புதுகை பொன்பலை நேயர்களுக்கு முனைவர் பி. சக்திவேலின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்று ஒரு சிறப்பான தினம், ஜூலை 11 உலகம் முழுவதும் உலக மக்கள் தொகை தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக நல்ல தகவல்களை, பயனுள்ள தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் காத்திருக்கின்றனர்.
சார், இப்போ உலக மக்கள் தொகை தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு இருந்திருக்கோம். இதை பத்தி ஒரு அறிமுக உரை மேல சொல்லலாமே.
நிச்சயம் சார். இது முதல் முதலாக 1990 ஜூலை 11 சற்றேறக்குரிய 90 நாடுகளில் இந்த தினமானது முதல் முதலாக கொண்டாடப்பட்டது. இது ஐநா சபைன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு முழு முயற்சியின் விளைவாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க சார். 1989 இது ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு நோக்கத்திற்காக உலக மக்கள் தொகை தினம் என்பது கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக முதல் முதலாக 1990 தொடங்கப்பட்டது, கொண்டாடப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்ப இந்த தினத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ற ஆண்டு பெண் குழந்தைகளுடைய குரல் மிக முக்கியமானது, பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பாலின சமத்துவம் அப்படின்ற ஒரு தலைப்போட கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு இதுவரையும் இதற்கான ஒரு தலைப்பு என்பது கொடுக்கப்படல. ஆனாலும் உலகம் முழுவதும் இன்று கருத்தரங்கங்கள், இது சம்பந்தமாக கட்டுரைகள், போட்டிகள், கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு போட்டிகள் என்று பல வகையில் ஒரு விழிப்புணர்வுக்காக நடத்தப்பட்டு வருகின்றன. இப்ப ஏன் இந்த தினம் கொண்டாடப்படுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். முக்கியமா என்னன்னா, முதல் முதலாக ஒரு அவேர்னஸ் சொல்லக்கூடிய விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு வேணும் சார். அது இந்த மக்கள் தொகை சம்பந்தமாக இழக்கூடிய சாதக பாதகங்கள், மக்கள் தொகை சம்பந்தமாக ஏற்படக்கூடிய வளர்ச்சி, அதை சார்ந்து நடக்கக்கூடிய பொருளாதார மாற்றங்கள், இது எவ்வாறு சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது, இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும் சார். ஏன்னா நீங்க முதலே ஒரு அறிமுகத்துல சொன்னீங்க என்னன்னா, ஒவ்வொரு கணக்குக்கும் முக்கியம், ஒவ்வொரு கணக்கு வழக்கும் மிக முக்கியம். அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மக்கள் தொகை தினத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றது நம்பர் 1 சார். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, பாலின சமத்துவம் கேள்விப்பட்டிருப்போம், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இருவருமே சமமாக பாதிக்கப்பட வேண்டும், அவர்கள் என்பது சமுதாயம் பொருளாதாரம் எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் அவர்களுடைய உரிமைகளானது பாதுகாக்கப்பட வேண்டும், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். இது வந்து மிக முக்கியமானது சார் இந்த உலக மக்கள் தொகை தினத்துல கொண்டாடப்படுவது. அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய இளைஞர்கள்னா ஆண் பெண் இருவரும் உள்ளடக்கினதாக, இவர்களுடைய கல்விக்காக என்னென்ன முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த உலக மக்கள் தொகை தினத்துல பெண்கள் என்பவர்கள் அவர்கள் தான் பிள்ளைகளை பெறக்கூடிய அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, இந்த இயற்கை கொடுத்துள்ளது. அந்த மாதிரி பிள்ளைகள் பெறக்கூடிய பெண்களுடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய மன ஆரோக்கியம், அந்த குடும்பத்தில் அவர்களுடைய பங்கு, இதை போற்றும் வகையில் நாம் அவர்களை நினைவு கூற வேண்டும் சார். அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலக மக்கள் தொகை தினத்தில். அதனால என்னைக்குமே என்னுடைய பண்பலை நேயர்கள், நம்மளுடைய தாய், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், அவர்களுடைய பங்களிப்பை நாம் மறக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக இந்த உலக மக்கள் தொகை தினத்தினுடைய ஃபோக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி பிளானிங் சொல்லக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு. ஏன்னா இந்த அளவுக்கு இந்தியாவில் இந்த குடும்ப கட்டுப்பாடு அறிமுகப்படுத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கு ஓரளவாவது நம்மளுடைய மக்கள் தொகையானது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில வந்து இந்த மக்கள் தொகை தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதுக்கு அடுத்ததாக சார் என்னன்னா, மனித உரிமைகள் நம்ம நிறைய பேசியிருக்கோம் நம்ம பண்பலையில. மனித உரிமைகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மனித உரிமை என்பது ஆண் பெண் என்று அனைவருக்குமே கிடைக்கப்பட வேண்டும். இன்னும் மிக முக்கியமானது, பெண்கள் குழந்தைகள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உடல் மனநலம் சார்ந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும், மருத்துவ உபகரணங்கள் கிடைக்க வேண்டும், மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல தான் சார் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலக மக்கள் தொகை தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஸோ அதனால மெயின் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சார், சமத்துவம், ரெண்டாவது வந்து ஏழ்மை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, பொருளாதார வளர்ச்சி இருக்க வேண்டும். மிக முக்கியமானது பெண்களுடைய உடல் நலம், அவர்களுடைய பேறுகாலத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அரசாங்கம் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். நான் இறுதியாக சொன்ன மாதிரி வந்து சார், மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இது தொடர்பாக தான் சார் இந்த உலகம் முழுவதும் இந்த மக்கள் தொகை தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது சார்.
சார், இப்போ மக்கள் தொகை வளர்ச்சி இல்ல இந்த பெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய இந்த ஆதாயங்கள் அப்படிங்கிறது என்னென்ன சார் இருக்கு?
நிச்சயம் சார், ஏன்னா இது நம்ம ஒரு நெகட்டிவா பார்க்க கூடாது சார். நம்ம என்னைவன் எப்படி நம்ம பாக்குறோமோ அதை பொறுத்துதான் சார் நமக்கு வளர்ச்சி என்பது கிடைக்கும் சார். இப்போ நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்தியாவினுடைய மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா சார், 1900 அதாவது 1900 இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 23.8 crore தான் சார் இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக 1950 36.1 crore மக்கள் இருந்தார்கள் இந்தியாவில். இது வந்து அப்படியே கொஞ்சம் ஒவ்வொரு வருஷம் பார்த்தோம்னா நமக்கு பத்தாது. நம்ம நேரத்தின் கருதி 2000 100 crore மக்கள் இந்தியாவில் மக்கள் தொகை என்று கணக்கிடப்பட்டது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஐநா சபையும் சரி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையானது 1.44 billion சொல்றாங்க. அதாவது 144 crore இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையானது கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது இது வந்து சார் நம்ம இந்தியாவில், இதே நீங்க சர்வதேச அளவுல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு 800 crore மேற்பட்ட மக்கள் இருக்காங்க இன்னைக்கு, அதாவது 2024. இது என்னன்னு சார், இது ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் இதனுடைய வளர்ச்சியானது இருந்து கொண்டே இருக்கும். அப்படி வரும்பொழுது எதிர்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா 2030 இது வந்து 8.6 billion அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. 2050 கிட்டத்தட்ட 100 crore மக்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு சார். இதெல்லாமே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு ப்ரிடிக்ஷன். இதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் சார் நம்ம. சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகையானது ஒரு வளர்ச்சி இருக்கு. இப்போ இதனால நான் எப்படியுமே சார் நெகட்டிவா பார்க்கவே மாட்டேன். நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொல்லியிருக்கேன், நான் ஒரு குடும்பத்தில் பெரும் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லது ஒரு நாட்டிலேயோ சமுதாயத்துல நிறைய மக்கள் இருக்கின்றார்கள்னா, அதை நம்ம நெகட்டிவா பார்க்கக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித வளம் சார். நம்ம கிராமத்துல பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா, அந்த குடும்பத்திலேயே வந்து விவசாயம் நன்றாக இருக்கும், பொருளாதார சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் நிறைய இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவரும் அந்த குடும்பத்திற்காக பணிபுரிவார்கள், விவசாயத்திற்காக விளைநிலங்கள் இறங்கி அவர்கள் வேலை செய்வார்கள், புது புது தொழில்கள் ஏற்படுத்துவார்கள் சார். ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் சார், வேலை நம்ம திறன் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம அப்படித்தான் பார்க்கணும் நம்ம. ரெண்டாவது சார், இந்த மாதிரி நிறைய மக்கள்கள் இருப்பதனுடைய விளைவு தான் சார் இன்னைக்கு நிறைய பொருளாதார வளர்ச்சி, புது புது தொழில்கள், புது புது ப்ராடக்ட் சொல்லக்கூடிய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த பொருட்களை மக்கள் நுகர்வு பயன்படுத்துகின்றனர். இந்த மாதிரி பொருட்கள் நிறைய உற்பத்தி செய்வதனால் தொழிற்சாலைகளில் வந்து பணிபுரிவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். அதோட மிக முக்கியமானது, வெளிநாட்டில் இருந்து நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, FDI கேள்விப்பட்டிருக்கோம். அந்த FDI சொல்லக்கூடிய அந்நிய நேரடி முதலீடு என்பது ஈர்க்கப்படுகின்றது சார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சார், புது புது கண்டுபிடிப்பு. நம்ம உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் நடந்தாலும் இந்தியாவில் ஏற்படக்கூடிய புது புது கண்டுபிடிப்புகள், புதுசா தொழில்கள் தொடங்குவோருடைய எண்ணிக்கையானது இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஒரு 5 to 10 years முன்னாடி தொழில் தொடங்குவோர் எண்ணிக்கை வந்து சொற்ப அளவுலதான் சார் இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டார்ட் அப் சொல்லக்கூடிய கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியாவில 75,000 ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த கடந்த ஒரு 5-10 years உருவாகி இருக்கு. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு புது டெக்னாலஜி, புது புது விஷயங்கள் உருவாவதற்கு இந்த மக்கள் தொகை மிக முக்கியமான காரணம். அது எல்லாத்துக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய அன்பான பண்பலை நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா, யங் பாப்புலேஷன் சொல்லக்கூடியது உலகத்திலே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதிகமானது நம்மளுடைய இளைஞர்கள் தான் சார். அதாவது சற்றுக்குரிய 26-29% பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய இளைஞர்கள். சார், இதுதான் சார் மிகப்பெரிய பலம் இந்தியாவிற்கும் நம்ம சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும். அதுக்கு அடுத்ததாக நிறைய தொழில் வாய்ப்புகள் உருவாகுது. இந்த மாதிரி புது புது தொழிற்சாலை உருவாவதன் விளைவாக நிறைய வாய்ப்புகள், நிறைய தொழில்கள் தொடங்குவதற்கும் தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம உருவாக்கி கொடுக்கறது. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, சமுதாயத்துக்குள்ள பல்வேறுபட்ட மக்கள் வாழ்ந்து ஒன்றாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகின்றது. இந்தியா மாதிரி உலகத்துல இவ்வளவு பெரிய கலாச்சார வேற்றுமை, கலாச்சாரத்தில் வேற்றுமையிலும் ஒற்றுமை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியும். இப்ப நீங்க அமெரிக்காவுக்கோ அல்லது ஐரோப்பிய நாடுக்கு போறீங்கன்னா ஒரு கலாச்சாரம் அல்லது இரண்டு மதம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிறதுனுடைய விளைவு என்ன, வித்தியாச வித்தியாசமான கலாச்சாரம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வித்தியாசமான கலாச்சாரம். அதுக்கு அடுத்ததாக எப்படி நம்ம பாசிட்டிவா பாக்கணும்னா, இன்னைக்கு இந்த அளவுக்கு சர்வதேச தரத்துடன் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் உருவானதே நம்ம இந்த பாப்புலேஷனுடைய வளர்ச்சி தான் சார். நம்ம தமிழ்நாடு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு நாடு. ஒரு இந்த இந்த இடத்துல தான் சார் நம்ம நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு நம்ம. ஸோ இந்தியா அளவுல வந்து நம்ம பெரிய ஒரு கல்வியில வந்து பங்களிப்பு கொடுப்பதும் நம்மளுடைய தமிழ்நாடு சார். அதை வந்து மறக்க கூடாது. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார், மிகப்பெரிய ஒரு மக்களாட்சி நாடு சார் உலகத்தில். அதுதான் நமக்கு மரியாதை. நம்மளோட பிரைம் மினிஸ்டரோ அல்லது நம்மளோட பிரசிடண்டோ வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகம் சார் நமக்கு. அது ஒரு காரணம் என்னவென்றால், இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் நம்ம சைனாவுக்கு அடுத்தது நாம இருப்பதும் ஒரு மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சார், அக்ரிகல்ச்சர் நம்ம இந்தியாவுடைய பேக் போன் சொல்லுவாங்க முதுகெலும்பு. இந்த விவசாயம் அப்படின்றதுதான் சார் நம்மளுடைய மிக முக்கியமானது. பெரும்பான்மையான மக்கள் இந்த விவசாயத்தில் தான் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கின்றார்கள், விவசாய தொழிலில் தான் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த மக்கள் தொகை வளர்ச்சியின் விளைவாக நிறைய பேர் சார் அக்ரிகல்ச்சர்ல வந்து பணிபுரிவதற்கும் தொழிற்சாலையில் பணிபுரிவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்படிதான் சார் நம்ம பாசிட்டிவா பார்க்கணும். நம்ம நெகட்டிவா நம்ம இந்தியாவில் வரக்கூடிய மக்கள் தொகை வளர்ச்சியானது நெகட்டிவா நம்ம பார்க்க கூடாது சார். நம்ம
இப்போ இந்தியாவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதே நேரத்தில் இப்போ மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன சார்?
நிச்சயமா சார், நண்பை நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து சார், நம்ம வந்து எங்கேயுமே உலகத்துல யாருக்கிட்டையுமே போய் நம்ம கேட்டது கிடையாது எங்க ஊருக்கு வந்து டாக்டர்ஸ் கொடுங்க, என்ஜினியர் கொடுங்க, வக்கீல் கொடுங்க, டீச்சர்ஸ் கொடுங்க. ஏன்னா எல்லா தொழிலும் சார் நம்ம கிட்ட மனித வளங்கள் இருக்குது சார். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாப்ட்வேர் கம்பெனி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி அல்லது மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியில மிக முக்கியமான பதவிகளில் நம்மளுடைய இந்தியர்கள் தமிழர்கள் இருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சார். இதை நம்ம மறக்கவே முடியாது, இதை மறந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து சார், இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினுடைய விளைவாக என்ன அப்படின்னா, புது புது கார்பரேஷன், புது புது என்ன டிஸ்ட்ரிக்ட், புது புது பஞ்சாயத்து இந்த மாதிரி உருவாகுது சார். இப்போ இதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காலத்துல 20-25 டிஸ்ட்ரிக்ட் தான் தமிழ்நாட்டில் இருந்தது, இன்னைக்கு 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இந்த 38 டிஸ்ட்ரிக்ட் உருவானதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையினுடைய பெருக்கம். இப்போ புது புது டிஸ்ட்ரிக்ட் வரும்போது சார் நிறைய தொழில் தொடங்குவதற்கும் வளர்ச்சிக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் வாய்ப்புகள் அங்கே ரொம்ப ரொம்ப அதிகம் சார். அதுக்கு அடுத்ததாக நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய சந்தை என்பது விரிவுபடுத்தப்படுகின்றது. மார்க்கெட்டு நம்ம சந்தையில் சார் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களானது இங்கு விற்பனை செய்வதற்கும் புதிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. நம்மளுடைய செமிகண்டக்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். காரு மற்ற முக்கியமான எலக்ட்ரானிக் பொருட்கள்ல பயன்படுத்தக்கூடிய செமிகண்டக்டர். அது மட்டும் கிடையாது சார், மென்பொருள் சாஃப்ட்வேர், நீங்க ஹார்ட்வேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கம்ப்யூட்டர்ல. இந்த உற்பத்தியில் நம்ம இந்தியா இன்னொரு 5-10 உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்க போகின்றார்கள். சரி, இது அத்தனைக்குமே நம்ம இந்தியாவோட இந்தியர்கள் இருக்கிறார்கள், நம்மளுடைய மக்கள் இதை வேலை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமானது வந்து வாழும் கலைகளோட இருக்கக்கூடிய மக்கள் சார், ஸ்கில்டு மேன் பவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கில்டு மேன் பவர்னாக எந்த தொழிலுக்கும் ஒரு நிபுணத்துவம் தேவை சார். ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், வேலை தெரிஞ்சிருக்கணும், படித்திருக்கணும், கல்வி அறிவு இருந்திருக்கணும். இது அனைத்துமே நம்ம ஊர்ல மக்களுக்கு இருக்கு. அது வந்து நம்மளுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சார், நம்ம மறக்க கூடாது. அதுக்கு அடுத்ததாக இப்படி மக்கள் தொகையினுடைய பெருக்கத்தினுடைய விளைவாக சார் நிறைய வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு, பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய சேவைகள் அனைத்துமே நம்மளுடைய நாடும் நம்மளுடைய அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. சார், அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று என்னன்னா, மிக முக்கியமானது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது நம்மளுடைய மக்கள் தொகை வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு சார். ஏன்னா இன்னைக்கு மக்கள் தொகை உருவாக்கம் என்பது ஒரு பக்கம் நெகட்டிவா நீங்க பார்த்தாலும், பாசிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில வந்து மிக முக்கியமான பங்களிப்பு நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய பெண்கள், நம்மளுடைய கிராமப்புறத்திலேயோ நகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பு கொடுக்கறாங்க சார். சோ அந்த வகையில பார்த்தோம்னா நிறைய நமக்கு மாற்றங்கள் இருக்கு, நிறைய ஆதாயங்கள் இருக்கு. இப்ப ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னா சார், இது எப்படி நம்ம பயன்படுத்த போறோம், இந்த மக்கள் வளத்தை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம், அதுதான் சார் மிக முக்கியமான விஷயம் நமக்கு.
சார், எந்த ஒரு விஷயமே ஒரு ஒரு அளவு அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. இப்போ அந்த வகையில அளவுகளை தாண்டி போறப்போ அதை ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இப்போ அந்த வகையில வந்து மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கறது ஒரு பகட்டு நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும், அதுவே அளவு கூடுதலாக போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சில விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில வந்து இப்ப நம்ம கல்வி வளர்ச்சி நம்ம அதிகமா வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடாக நம்ம இந்தியாவும் இருக்கு. இது போல இருக்க ஒரு காலகட்டத்துல நம்ம கல்வியின் மூலமாக இந்த மக்கள் பெருக்கத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியுங்கிற வகையில ஒரு தகவலை சொல்லலாம்.
நிச்சயம் சார், நிச்சயம் நிச்சயம், நல்ல கேள்வி சார் உண்மையா. ஏன்னா நான் முதல்ல ஆரம்பத்திலும் நான் என்னுடைய உரையாடல் தொடக்கத்திலிருந்து சொல்வது என்னவென்றால், இதை வந்து நம்ம நெகட்டிவா பார்க்க கூடாது சார், நம்ம வந்து எதிர்மறையா பார்க்க கூடாது, இது ஒரு பாசிட்டிவா பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள் தொகை என்பது நம்ம சரியாக கையாண்டோம்னா நிச்சயமாக நம்ம நம்பர் ஒன் நாடா வரலாம் சார். இப்ப இந்த ஒரு மக்கள் தொகை பெருக்கத்தினுடைய மேலாண்மையில் கல்வி எப்படி பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சார், இது தொடர்பான தகவல்கள் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்போம். இப்ப நம்ம ஏன் இந்த தலைப்பை பத்தி பேசுறோம், நிறைய பேர் இந்த விஷயத்த மறந்துட்டாங்க. ஆனா நம்ம புதுகை பண்பலைகளும் சரி, நீங்களும் நானும் நம்மளுடைய நேயர்களும் இதை பத்தி இன்னைக்கு பேசுறோம், விவாதிக்கின்றோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதனுடைய சாதக பாதகங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம் சார். அன்லஸ் அதர்வைஸ் நீங்க விழிப்புணர்வு உருவாக்கல அப்படின்னா, நீங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால சமாளிக்க முடியாது. அந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கு, மேலாண்மை செய்வதற்கு மிக முக்கியமானது கல்வியினுடைய பங்கு சார். இதை மறுக்க முடியவே முடியாது. நான் முதல்லயே சொன்ன, நம்ம வந்து பெண்கள் அப்படின்றவங்க வந்து குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தைகள் பெண்கள் பெறும் பொழுது, பெற்றெடுக்கும் போது அவர்களோட உடலில் பல மாற்றங்கள், பல பாதிப்புகள் ஏற்படுகின்றது. இது வந்து நிறைய பேர் இதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. பெண் அப்படின்றவர் என்ன வந்து குழந்தைகள் பெறுவதற்கான ஒரு இயந்திரம் கிடையாது, அவங்களுடைய உடல் நலம், மனநலம் மிக மிக முக்கியம். சோ அப்ப கல்வி அப்படின்றது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம்னா, நிறைய குழந்தைகள் பெற்றுக் கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனைகளை பத்தி நம்ம கல்வி நிறுவனங்கள் கல்வியின் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கு நம்ம குறித்துக் கொள்ளணும் முதல்ல இந்த விஷயத்தை. நிறைய மக்கள் தொகை இருப்பதன் காரணமாக சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நாம் வந்து களைய வேண்டும். ஏன்னா இது சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மக்களுக்கு இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வருகின்றன. அந்த ஒரு புரிதல், அதாவது பல்வேறு மக்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய புரிதல்கள் கல்வியின் மூலமா தான் கொண்டு வர முடியும். சார், எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் வெப்பன் அப்படின்வாங்க. எதுக்குன்னா, டு ஃபைட் அகைன்ஸ்ட் சோசியல் இன்இக்வாலிட்டின்னு வாங்க. சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சமூக மாற்றங்களை, விரும்பத்தகாத சமூக மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம் தான். அந்த எஜுகேஷன் நல்லா இருந்ததுன்னா, எந்த நாட்டில், இப்ப நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம யூரோப்ல இருக்கு சார், நம்ம வந்து பின்லாந்து இருக்கு, நெதர்லாந்து போன்ற நாடுகளில் இந்த அளவுக்கு அமைதியாக அந்த நாடு இருப்பதற்கான காரணம் என்பது கல்வியில் அவர்கள் தொட்ட ஒரு மிக முக்கியமான வளர்ச்சி சார். சோ அந்த வகையில நம்ம என்ன பண்ணலாம், கல்வியின் மூலமாக இந்த மக்கள் தொகையினுடைய பெருக்கத்தை ரொம்ப ஈஸியா நம்ம மேலாண்மை செய்யலாம் சார். அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய பெண் பிள்ளைகள் சார், நம்ம மறக்கவே கூடும். ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் சமமான வாய்ப்புகள், சமமான அந்தஸ்து, இரண்டு பேருடைய உரிமைகளையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். இப்ப நம்ம கொஞ்சம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளுக்கு அல்லது ஆண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுடைய உரிமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு பின்னாடி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இரண்டு பேருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படுகின்றது. அதற்கான பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம கல்வியின் மூலமாக என்ன செய்யலாம் சார், மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய பெண்களுடைய மக்கள் சதவீதத்தையும் நாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சமத்துவத்தை கொடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட மனநலன் சம்பந்தப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கு முயற்சிகளை நாம் மேற்கொள்ளலாம். அதுதான் நீங்க இன்னைக்கு 6வது புத்தகம் எடுத்தாலும் சரி, அல்லது நீங்க தொடக்க பள்ளியிலும் சரி, ஆரம்ப பள்ளியிலும், எல்லா இடத்துலயுமே நம்ம பாடத்திட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்றால் பெண்களை போற்றுவோம், பெண் கல்வியை போற்றுவோம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம பெண்களோட உரிமைகளையும் அவர்களுடைய சமத்துவத்தை பாதுகாப்பதற்கு கல்வியின் மூலமாக நம்ம போதிக்கலாம் சார். அதுக்கடுத்ததாக சார், இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி இத்தனை ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகு 21வது நூற்றாண்டில் இன்னமும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு சார் பொருளாதார விஷயத்தில். அதாவது ஒரு ஆண் எக்ஸப்ட் கவர்மெண்ட் செக்டர் விட்டுருங்க, ஏன்னா கவர்மெண்ட் செக்டர்ல ஈக்குவல் சேலரி ஈக்குவல் ஒர்க்ன்றத நம்ம எப்பயோ வந்து அறிமுகப்படுத்தினதுல இருந்தே நம்ம சட்டத்தின் மூலமாக அடைஞ்சிட்டோம் சார். ஆனால் இன்னைக்கு இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்னு கேள்விப்பட்டிருப்போம், பிரைவேட் அல்லது முறைசாரா தொழில்கள்ல பாத்தீங்கன்னா சார், பெண்களுக்கு சரியான ஊதியங்கள் கொடுப்பது இல்லை, ஈக்குவல் சேலரி கிடைக்கல இன்னைக்கு வரையும். அது இந்தியாவில மட்டும் கிடையாது சார், உலகம் முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சோ பெண்களுக்கும் சரியான ஊதியம், பெண்களுக்கும் பொருளாதார சம்பந்தப்பட்ட உரிமைகளை வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த கல்வியின் மூலமா தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு திரும்ப திரும்ப சொல்வது தொழில்நுட்ப வளர்ச்சி. அன்பார்ச்சுனேட்லி 21வது நூற்றாண்டில் கூட இன்றைக்கும் எலக்ட்ரிசிட்டி அல்லது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, மொபைல் போனு ரீச் ஆகாத குடும்பம் நாடுன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஒரு கிராமம் என்பது இன்றைக்கும் இருக்குன்றது தமிழ்நாடு எவ்வளவு சொல்ல சார். நீங்க மற்ற இடத்துல போய் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த வசதிகள் இன்றைக்கு சென்றடையவில்லை. அந்த வசதிகளை சென்றடைவதற்கும் இந்த கல்வி மிக மிக அவசியம். அதுக்கு அடுத்ததா சார், இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய மிக மிக முக்கியமான விளைவுகள் இருக்கு, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்படைவது, தண்ணீர் பற்றாக்குறை, இந்த மண் வளம் குறைந்து போவது, இது தொடர்பாக ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம கல்வியின் மூலமா தான் சார் நம்ம மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கடுத்ததாக மிக முக்கியமானது இந்த கல்வியால் தான் சார் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவோம், அதாவது பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், இவர்களுடைய பிரச்சனைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில பார்த்தோம்னா கல்வி தான் சார் மிக முக்கியமானது. மக்கள் தொகை சம்பந்தமாக ஏற்படக்கூடிய, பெருக்கத்தின் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நம்மளால தீர்க்க முடியும் சார் கல்வியின் மூலமா தான் சார்.
சார், இப்போ இந்தியா போன்ற நாடுகள் வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன சார் இருக்கு?
நிச்சயம் சார், ஏன்னா நம்ம சாதகத்தை மட்டும் பேசிட்டு விடக்கூடாது, இது எதிர்காலத்துல வந்து எப்படி ஒரு சவால் சார் நமக்கு, நமக்கு மட்டும் கிடையாது, அரசாங்கம் மட்டும் கிடையாது, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எப்படி இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை நாம் கையாள போகின்றோம், இந்த மக்களுக்கு எப்படி அடிப்படை வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். நம்பர் ஒன் பிரச்சனை நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா, இந்தியா மட்டும் கிடையாது, வளர நாடுகள் பொதுவா நம்ம பேசுவோம், இந்தியா மட்டும் கிடையாது வளர நாடுகளில் என்ன மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா சார், வேலை வாய்ப்புகள் இல்ல சார். அன்எம்ப்ளாய்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னொன்னு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நம்ம பையன் நல்லா படிச்சிருக்காங்க சார், அவன் படித்த கல்விக்கு உரிய வேலைகள் இல்லை சார், அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம் நம்ம. அதாவது என்கிட்ட ஒரு நான் ஒரு பிஏ குவாலிஃபிகேஷன் சார், இல்லை எம்ஏ படிச்சிருக்கேன் சார், ஒரு பிஇ முடிச்சிருக்கேன்னா அதற்கு தகுந்த வேலைகள் இன்றைக்கு நம்ம கொடுக்க முடியல. இது வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா சுத்தமாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பது. அது நீங்க இந்த COVID-19 பின்னாடி இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டினுடைய பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. இப்ப நம்பர் ஒன் சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த இளைஞர்களுக்கு நாம் வேலைகள் உருவாக்கி கொடுக்க போகின்றோம், இந்த இளைஞர்களுக்கு ஆண்டு முழுவதும் நாம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்க வேண்டும், அதற்கான ஊதியத்தை நம்ம கொடுக்கணும். நம்பர் டூ பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தால் இத்தனை மக்களுக்கும் இவ்வளவு பேருக்கும் அடிப்படையான வசதிகளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அடிப்படை கட்டமைப்பு ஆதார கட்டமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க முடியல அல்லது எல்லாருக்கும் கொடுக்க முடியல. ஆனா பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், நம்ம டிராவல் பண்றோம் சார், பஸ்ல போறோம், கார்ல போறோம், நம்ம போற இடத்துல நமக்கு நல்ல வசதிகள் இருக்கின்றது, தேவையான வசதிகள் இருக்கின்றது, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஆனால் எல்லோருக்கும் இது கிடைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. நம்பர் டூ சேலஞ்ச். மூணாவது மிக முக்கியமானது நம்ம உதகை பண்பலையினுடைய மிக முக்கியமான போக்கஸ் என்ன அப்படின்னா, நம்ம காடுகள், நம்மளுடைய நிலம், தொழில், சுகாதாரம், தண்ணீர், இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றது. இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கத்தினுடைய டைரக்ட் இம்பாக்ட் எதுல இருக்கு தெரியுங்களா சார், இந்த என்வரன்மெண்ட் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. இது ஒண்ணு நீங்க ஒரு சிட்டில போய் பாருங்க, இப்ப சைனாவில போய் பார்த்தாலும் சரி, அல்லது கொரியால போனாலும் அல்லது எந்த நாட்டுல போனாலும், பெரிய பெரிய நகரத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கின்றது. இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையே வந்து பொதுமக்களுடைய நலன்களை பாதிக்கின்றது சார். அதுக்கு அடுத்ததாங்க சார், நான்காவது பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி என்பது கிராமத்தோட நகரத்தில் தான் சார் அதிகமாக இருக்கு. அப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல மக்கள் தொகையை உருவாக்கும் போது பெருக்கம் ஏற்படும் போது கிராமத்திலிருந்து நிறைய பேர் நகரத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு உள்ளது. காலகாலமா கிராமத்தில் இருந்தவர்கள் நகரத்துக்கு போகும்போது நிறைய கலாச்சார பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு உடை, அவங்களுடைய பேச்சு வழக்கங்கள், வட்டார வழக்குகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு சார். இவங்க போகும்போது இவங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல்கள் இல்லாம இருப்பது ஒரு பெரிய பிரச்சனை சார். அதுக்கடுத்ததாக ஐந்தாவது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்டு மேன் பவர்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல, அதாவது கலைகளோட இருக்கக்கூடிய திறன்களோட இருக்கக்கூடிய நம்மளுடைய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எப்படி நாம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்க போறோம் சார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இந்தியாவினுடைய வாஸ்ட் பாப்புலேஷன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 144 கோடி மக்களுக்கு எல்லோருக்கும் நாம் எப்படி வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்க போகின்றோம், அதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 26%, 29% இருக்காங்க சார், அவங்களுக்கு நாம் எப்படி வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கலாம், இது ஒரு மிக முக்கியமான சவால். அதுக்கு அடுத்ததாக சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனைகள் உருவாவதற்கு இந்த மக்கள் தொகை பெருக்கமும் ஒரு காரணம் சார். நீங்க செய்தித்தாள படிச்சிருப்பீங்க, அதாவது வேலை இல்லாமல் இருப்பது சரியான வேலைகள் கிடைக்காதனுடைய விளைவுதான் பெரும்பான்மையான குற்றங்கள் அல்லது இளைஞர்கள் வழித்தவறி செல்வதற்கும் இதுதான் முக்கியமான காரணம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எப்படி வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்க போகின்றோம், அதுதான் சார் மிக முக்கியமானது. எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய குழந்தைகள், பெண்கள், வயதில் மூத்தவர்கள், அது முதியவர்கள், இவங்களுடைய உரிமைகள் நாம் எப்படி பாதுகாக்கின்றோம் சார். இன்னைக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல டார்கெட்டு இலக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெண் பிள்ளைகள், குழந்தைகள், வயதானவர்கள், இவர்கள் தான் பாதிக்கின்றார்கள். ஸோ இப்போ அவங்களோட உரிமைகளும் அவங்களுடைய தேவைகளை நம்ம எப்படி பூர்த்தி செய்ய போறோம் சார், ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு COVID-19 பின்னாடி ரொம்ப அதிகமாக பேசுற விஷயம் என்ன அப்படின்னா அடிப்படையான வசதியான சுகாதாரம், தொழில் வளர்ச்சி, எம்ப்ளாய்மெண்ட்டு, அவங்களுடைய ஹெல்த்து, மென்டல் வெல்னஸ்ஸு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆயிடுச்சு சார். அதுக்கு அடுத்ததாக சார் இன்னொன்று, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இந்தியாவில் எல்லோருக்கும் கிடைக்கல அல்லது வளர நாடுகள் இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியானது நம்ம எப்படி எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க போகின்றோம். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு, என்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸு, இந்த டெவலப்மெண்ட்ஸு கிராமத்தில் இல்லை. ஸோ ஒரு பெரிய இடைவெளி இருக்குது சார் நமக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும். அந்த இடைவெளியை வந்து நம்ம குறைக்கணும், அதுக்கு நம்ம எப்படி முயற்சிகள் மேற்கொள்ள போகிறோன்றது ஒரு சவால். எல்லாத்துக்கு மேலே இறுதியான ஒரு விஷயம் என்னவென்றால், மக்கள் தொகை வளர வளர, மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட ஏற்பட, சமுதாயத்தில் சமத்துவமின்மை ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு சார். இது வந்து எப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் ஆண் பெண் வித்தியாசம், ஏழை பணக்காரன் வித்தியாசம், பொருளாதார வித்தியாசம் என்பது அதிகரித்து கொண்டே போகின்றது. இதையெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கின்றோம், அந்த சமாளிப்பது சரியாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலத்துல வந்து இந்தியா என்பது சர்வதேச அளவில் ஒரு மிக முக்கியமான நாடாக உருவாவதற்கான வாய்ப்பு.
மக்கள் தொகை தினத்தை பற்றிய தகவலும் மக்கள் தொகை வளர்ச்சி அதோட பெருக்கத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதே நேரத்தில் இப்போ மக்கள் பெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது போல நம்ம மக்கள் தொகை கட்டுப்பாடும் இருக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த கல்வியின் மூலமாக நமக்கு எந்த அளவுக்கு அதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்க முடியும், தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும், இந்த மக்கள் பெருக்கத்தினால் இந்தியா போன்ற நாடுகள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்னலாம் இருந்துக்கு, இன்றைய தினத்தில் பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூடியவர்கள் புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
என்னதான் நம்ம இது பத்தி பேசினாலும் இதை பத்தி நம்ம விவாதித்தாலும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல திட்டங்களுக்கும் நாம் துணை நிற்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு இந்த மனித வளம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அந்த மனித வளம் என்பது ஒரு கட்டுக்கடங்காமல் போகும்போது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த தவறணும் என்றால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நாம் இயற்கை வளங்களும் கொடுக்க முடியாது, இது தொடர்பாக ஏற்கக்கூடிய பிரச்சனைகள் நாம் சமாளிக்க முடியாது. அதனால அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் நிச்சயம் நாம் துணை நிற்க வேண்டும் சார். அந்த துணை நிற்பதன் வாயிலாக அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமானது இந்த குடும்ப கட்டுப்பாடு அல்லது இதனால் வரக்கூடிய மனநலம், உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாம பாதுகாப்பதற்காக அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் துணை நிற்க வேண்டும். அவ்வாறு நிற்பதன் மூலமாக ஒன்றாக கைகோர்த்து செயல்படுவதன் மூலமாக நிச்சயமாக இந்த பிரச்சனை நாம் சமாளிக்க முடியும். எதிர்காலத்தில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் சார். இந்த ஒரு தகவலுடன் உங்களுடன் இருந்து விடைபெறுவது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம் சார். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை உலக மக்கள் தொகை தின சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் மக்கள் தொகை தின விழிப்புணர்வும் முக்கியத்துவமும் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. Thank you.